பிரதர், உங்களோட சத்தம் வரே இல்லை பிரதர், கொஞ்சம் தூரத்தில் இருக்குது.
மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. பிரைஸ்லார் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் மகிமைப்படுத்தும். நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 1:16-20 வரைக்கும் தியானிக்கலாம். 20 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னாலும் நிறைய வசனங்கள் இருக்கு. பதினெட்டு வரைக்கும் பார்ப்போம். ரோமர் 1:16-18 வரைக்கும், 16, 17, 18 மூன்று வசனங்களை தியானிக்கலாம். வாசிங்க ரோமர் 1:16 வசனம்.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
கடந்த சில நாட்களாக இந்த ரோமரை வந்து நம்ம 1:2-3 வசனங்களா தியானிச்சுட்டு இருக்கோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களுக்கு எல்லாம் துணை வசனங்களோடு கூட நம்ம காரியத்தை பார்த்து வரோம். பவுல் ஆரம்பத்துல இந்த கடிதத்தை எழுதும் பொழுது நலம் விசாரிச்சு எழுதிட்டு வந்த பவுலினுடைய அந்த அனுபவம், ஊழிய அனுபவம், இந்த கடிதத்தை எழுதி முடிக்கும் தருவாயில அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கடிந்து கொள்ளுதல் காணப்படுறத கவனிக்க முடியும். ஆரம்பத்துல எழுதும் பொழுது நல்ல நலம் விசாரிச்சு அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அந்யோன்யமான ஒரு காரியத்தை குறித்து எழுதினாரு. மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க, மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க பிளீஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே அவர் அந்த கடிதத்தை எழுதும் போது கடிந்து கொள்ளுதல அவர் என்ன பண்றாரு, உள்ள கொண்டு வர்றாரு. அது வந்து அந்த சம்பவங்களை இந்த வசனத்துல காண முடியும். இப்ப வாசிச்ச வசனத்துல நம்ம அதை பார்க்க முடியும். 16 வசனத்துல எப்படியா எழுதுறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்றது. ஆரம்பத்துல பயந்த ஒரு மனுஷன், ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பயந்தாரு. அதனாலதான் ஆண்டவர் வந்து அவரை பலப்படுத்தினார், பயப்படாமல் நீ தைரியமாய் பேசு, உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதுக்கப்புறம் அவர் பலன் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வைராக்கியம் கொண்டு இந்த அப்போஸ்தலர்கள்ல பவுல் வந்து நல்ல ஒரு தைரியசாலியாகவும் நல்ல ஞான அர்த்தங்களை ஆழங்களை போதிக்கிற ஒரு மனுஷனாகவும் அவர் வந்து தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டார். எந்த அளவுக்கு தேவன் அவர் ஆவிக்குள்ள உயர்த்தினாரோ அந்த அளவுக்கு அவர் மாம்சத்துல தன்னை தாழ்த்தினார். இதெல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள். ஒரு சீஷன், ஒரு மூப்பன் ஊழியத்தை வழி நடத்துறோம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்கலாம் சொல்லிட்டு போல வாழ்ந்து காமிச்சிட்டே போனாங்க, வாழ்ந்து காமிச்சாங்க. அப்ப அவர் எழுதுறாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்ற. நம்ம இதை படிக்கிறோம், நம்முடைய கண்கள் பார்க்குது, காது கேக்குது, ஆனா வாழ்க்கையில வெட்கம் இருக்குது, சுவிசேஷத்தை குறித்து செயல்படுத்த முடியல. திருவதோட படிச்சிருப்போம், இப்பயும் நம்ம படிக்கிறோம், இந்த வசனத்தை பாக்குறோம். அப்போ பாக்குறதும் படிக்கிறதும் கேட்கறதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனம் உயிரா இருக்கும், ஆனா நமக்குள்ள உயிர் இருக்காது. அப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னும் பொழுது நான் அப்படின்னு சொல்லும் போதே இந்த வசனம் நம்மளை குறித்துதான் பேசுது. நான் போது அது என்ன குறித்துதான் பேசுது, ஒவ்வொருத்தரும் நீங்க அதை சொல்லும் போது படிக்கும் போது உங்களை குறித்துதான் பேசுது, நான் வெட்கப்படையேன்னு சொல்லு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது அப்படின்றார். ரட்சிக்கப்படுறதற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷமே வந்து தேவ பலனா இருக்கா. அதுக்கு பாருங்க, இப்ப நம்ம இந்த குரூப்ல வந்து தொடர்ந்து தியானிக்கிறதுனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கடுகளவாவது அது வளர்ச்சியில இருக்குன்னு சொல்ல முடியும், கடுகளவாவது வளர்ச்சியில இருக்க முடியும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம, ஒரு ஆவிக்குரிய காரியங்களே இல்லாம, எங்கேயோ ஒரு பாவ பிரமாணத்துல ஏதோ ஒரு சபையில சேர்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா, ஏதோ மாம்சத்துக்கு வேணும்னா வார சபை கூடுகையில ஒரு மகிழ்ச்சி இருக்குமே தவிர, ஆவி வந்து விடுதலை அடைஞ்சிருக்கு. ஆவி கட்டப்பட்ட நிலைமையிலே தான் இருக்கும். இன்றைய சபைகள் அப்படிதான் இருக்கு. 99.9% சபைகள் அப்படிதான் இருக்கு. தேவ பலனுக்கு அங்க வேலையே இல்லை. ஏன்னா தேவனுடைய ஆவியில நடத்தப்பட்டா அது வந்து கிறிஸ்துவின் அஸ்திவாரங்கள்ல கட்டி எழுப்பப்படும். அது விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதியா இருக்கும், அது தேவ பலனா இருக்கும். சுய நீதியில செயல்படுற சபைகள்ல வந்து மாம்சம்தான் பலன் கொண்டு இருக்குமே தவிர அங்க ஆவி வந்து விலகி இருக்கும். ஆனா பவுல் எழுதும்போது சபைக்கு ஒரு நல்ல அறிமுக கடிதத்தை எழுதிட்டு இப்போ என்ன பண்றாரு, சற்று கடிந்து கொள்ளுதலுக்குள்ள கடந்து வர்றாரு. நல்லா பாருங்க, அந்த கடிதத்தை ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்துட்டு வர்றோம். கிறிஸ்துக்குள்ள வந்த தேவ பிரியரையும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சபைகளுக்குரியவங்களுக்கும் நல்ல அழகான வாழ்த்துதலும் அந்யோன்யத்தையும் தேவனுடைய அன்பையும் குறித்து எழுதின நம்முடைய மூத்த சகோதரன் பவுல் அதுக்கப்புறம் கடிதத்தை எழுதும் பொழுது கொஞ்சம் கடிந்து கொள்ளுதலுக்குள்ள கடந்து வர்றத கவனிக்க முடியுது. அதனுடைய தொடக்கம் தான் இந்த வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இது குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 50:7-8 சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 50:7-8 வசனத்தை வாசிக்கிறோம்.
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும்.
ஆமா, இது வந்து ஒரு விசுவாச அறிக்கை, விசுவாச வார்த்தை. ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றார். கர்த்தர் என் வலது பரிசத்தில் இருக்கிறான்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால், என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்றார். கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா, எப்ப யுத்த காலத்துக்குள்ள இறங்கணுமோ, ஆவிக்குரிய ஜீவியம் வந்து யுத்த காலம், அதை மறந்துடக்கூடாது எப்பவுமே. ஆவிக்குரிய ஜீவியம் வந்து ஒரு யுத்தம் பண்ற ஒரு இடம், இது ஆவிகளோடு கூட போராட்டம். அப்ப யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பயம் இருந்ததுன்னு சொன்னா யுத்தத்துல தோத்தவங்க, பயப்படுறவங்க, யுத்தத்துல தோத்தவங்க செத்தவங்க கையில கத்திய கொடுத்த கதை மாதிரி அது. பயந்தோன்னு சொன்னோமா, செத்தவன் கையில கத்திய கொடுத்த கதை தான். அவங்க வந்து தன்னையும் காப்பாத்திக்க முடியாது, தன்னை நம்பி இருக்கிறவங்களையும் காப்பாற்ற முடியாது. அதனாலதான் பவுல் சபைக்கு எழுதும் பொழுது ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்ற, நான் பயப்படேன், நான் வெட்கப்படேன். இது தீர்க்க தரிசனமாக சபைக்கு ஏசாயா மூலமா எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக இது எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். யாருக்கோ எழுதி வச்சதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த சபைக்கு குறிப்பா நமக்கு என்ன யாருக்கும் நடத்திடக்கூடாது. ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் விசுவாச வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அது நமக்கு கடிந்து கொள்ளுதலா இருந்தாலும் சரி, நல்ல ஆலோசனையாக இருந்தாலும் சரி, அருமையான பக்தி விருத்திக்கு ஏதுவான உபதேசங்களாக இருந்தாலும் சரி, அரவணைக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது தலையில கொற்ற காரியமா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்முடைய காரியங்களுக்கு எடுத்து அதை நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் அது எழுதப்படுது. இப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அப்ப இந்த வேத வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணோம், இருதயத்துல பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு சொன்ன மாதிரி அதை நம்ம வந்து அசை போட ஆரம்பிச்சிடணும். அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் சபை கூடுகை நடத்துறதுக்கும் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கும் யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த வேத வாக்கியங்களை அசைபோட ஆரம்பிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் பயப்படேன், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன், கர்த்தர் என் வலது பரிசுத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஆவிக்குரிய ஜீவியத்துல அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போற விசுவாச வார்த்தைகள். அப்ப இந்த லெவல்ல வரணும்ன்றனாலதான் சபையை குறித்து வாழ்த்தி அவங்கள அந்யோன்யத்தை குறித்து விசாரிச்சுட்டு அவங்களோட தேவைகளை குறித்து அவர் தெரிந்து கொண்டுட்டு என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் சபை எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவர் தன்னை அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி அங்க எழுதுறாரு, ரோமர்ல எழுதுறாரு. ஆனா அவர் பயந்த மனுஷன், அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்துல பயந்த மனுஷன், ஊழியத்துக்குள்ள போறதுக்கு பயந்தாரு. இத குறித்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், அவர் ஏன் பயந்தாருன்னு சொல்லியிருக்கேன். அப்ப தான் பயந்தவர் என்ன பண்றாரு, தேவன் பலப்படுத்தினதுக்கு அப்புறமா அவர் கடந்து போறாரு. அவர் கடந்து போய் ஊழியத்துல நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்துன்னு திருஷ்டாந்தப்படுத்தி அவர் அதனால பல உபத்திரவங்களை பட்டு பாடுகளை பட்டு அநேக இடங்கள்ல சபைகளினால நல்ல வரவேற்பை பெற்று யூதர்கள் மத்தியிலும் கிரேக்கர்கள் மத்தியிலையும் நல்ல பேர் எடுத்து தேவ நாமத்தை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்தின பவுல் சபைக்கு எழுதும் பொழுது அது அந்த அனுபவத்தை இந்த இடத்துல எழுதுற நல்ல மிசாரி. அப்ப இது வந்து படிக்கிறதுக்காக அல்ல, நம்ம வாழ்க்கையில இது வந்து பயன்படுறதுக்காக தான் வேத வாக்கியம் எழுதி கொடுக்கப்படுது. அப்போ ஏசையா தீர்க்கதரிசி இதை குறித்து எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஏன்னு சொன்னா எப்பவுமே சுவிசேஷத்துக்கு செருப்படி உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சுவிசேஷத்துக்கு எப்பவுமே எதிர்ப்பு உண்டு, சுவிசேஷத்துக்கு எப்பவுமே உபத்திரவம் உண்டு. அதனாலதான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, எவ்வளவு வல்லமைகளை தேவன் கொடுத்தாரு. இயேசுவை வந்து துன்புறுத்தும் பொழுது அவரு கேக்குறாரு, நீ ஏறது கேக்குறான், நீ உன் தேவனை வர தேவன் இடத்துல உதவி கேட்க வேண்டிதானே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் வேண்டி கொண்டா பரலோகத்திலிருந்து என் பிதா அநேக லேகியோனுக்கு அதிகமான பட்டாளங்களை அவர் அனுப்புவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்றார். அப்ப இந்த லேகியோன் அப்படின்றது வந்து பட்டாளங்களை குறிக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு லேகியோன், ரெண்டு லேகியோன், மூணு லேகியோன் சொல்லி பட்டாளங்களை குறிக்குது. இப்ப அதிகமான லேகியோன்களை வந்து அனுப்புறதற்கு அவருக்கு வந்து முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அப்படி யுத்தம் பண்றதுக்காக தேவன் எங்களை அனுமதிக்கல, நீதியை கத்துக் கொடுக்கிறதுக்கு, நீதியை படிப்பிக்கிறதுக்கு அனுப்புனதுனால அவங்க எல்லாருமே இயேசுவா இருந்தாலும் சரி அப்போஸ்தலர்களா இருந்தாலும் சரி அவங்க உபதேசத்துல கட்டப்பட்டு வந்த எந்த சீஷர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே ஆவிக்குரிய ஜீவியத்துல தங்களை கற்பாறைகளை போல மாத்திக்கிட்டாங்க. மாம்சத்தின்படி அவங்க போராடுறதுக்கு வரல, மாம்சத்தின்படி அவங்க எதிர்த்து நிக்கிறதுக்கு வரல, ஆவியின்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தங்கள் வைராக்கியங்களையும் தங்களுடைய சரியான பாதையும் இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. இது அவங்களோட முடிஞ்சு போகல, அந்த உபதேசத்துல கட்டப்பட்டு வர்ற சபைக்கு குறிப்பா நமக்கு அது வந்து பொருந்தது. அப்போ இந்த வேத வாக்கியத்தை பார்க்கும் பொழுது சபை எப்படி இருக்கணும்னு சொல்லி நல்ல அருமையான ஆலோசனையை ஏசையா தீர்க்கதரிசி மூலமாகவே அன்னைக்கு எழுதி இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமா இருக்கிறார். நான் வாசிக்கிறது ஏசையா 50வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னோட வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும்ன்ற. ரோமர்ல 2வது அதிகாரத்துல, ரோமர் 2வது அதிகாரத்துல 9:10-11 இந்த வசனங்களையும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். ரோமர் 2:10-11
முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
ரோமர் 1வது அதிகாரத்துல 16வது வசனத்துல தியாக எழுதப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் சுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது சொல்லி எழுதுறாரு. அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எவனோ அவனுக்கு வந்து தேவ பலன் உண்டாக இருக்கிறதுன்னு சொல்லி எழுதுறாரு. ரோமர் 2:9 எழுதும் போது எழுதுறாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாந்து செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படின்றார். இப்ப இந்த யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் சொல்லி எழுதுறாரு. இப்ப இவங்களுடைய கிரியைகள், இவங்களுடைய நீதி எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதெல்லாம் சுயநீதியிலதான் கடந்து போகும். ஏன்னா இந்த கூட்டத்துல இருக்கிற பரிசேய சதுசேயர்கள் இவர்களுடைய நீதிகள் எல்லாமே சுயநீதி தான். சுயநீதின்னு சொன்னா அவங்க மாம்சத்தின்படி அவங்க வந்து மோசையினுடைய பிரமாணங்களையும் அவங்க வந்து ஆபிரகாமுடைய பிரமாணங்கள்னு சொல்லிட்டு எழுத்தின் வடிவமாக தான் அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதை வந்து அவங்க அவ்வளவு வைராக்கியமா வந்து நாங்க தேவனோடு கூட இருக்கிறோம், தேவன் எங்களோடு கூட இருக்கிறோம், தேவனுக்கு உகந்த காரியங்களை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுயநீதியில மேன்மை பாராட்டி கொண்டு வந்தாங்க. அதனால தேவனுடைய நீதியை அவங்களால காண முடியாது. ஏன்னா சுயநீதிக்கும் தேவ நீதிக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ சுயநீதியில வந்து யூதர்களும் கிரேக்கர்களும் கடந்து வர்றாங்கன்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு தேவ பலனை உண்டு பண்ணாது. அது வந்து தேவ பலனை உண்டு பண்றதாக இருந்தா இயேசு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஏன்னா தேவ பலன் என்பது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால உண்டாகும் பொழுது அது வந்து விசுவாசத்தினால உண்டாகக்கூடிய ஒரு தேவ நீதியாகவும் அது தேவ பலனை கொண்டு வர்றதாகவும் இருக்கிறது. அது குறித்துதான் பவுல் அங்க சபைக்கு சொல்லும் போது அதை எழுதுறாரு. சுவிசேஷத்தினுடைய அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ அவங்க சுயநீதியில இருந்தாலும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா விசுவாசித்து வந்தாங்க. அது நம்மளால மறுக்க முடியாது. அநேகர் விசுவாசத்துல கடந்து வந்தாங்க. அப்போ அந்த விசுவாசத்துல கடந்து வரும் பொழுது அவங்களையும் தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அது தேவ நீதிக்கு உகந்ததா இருக்கனால அவங்களையும் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அழியாத மகிமையும் கனத்தையும் சமாதானமா அவங்களுக்கு உண்டாகும்னு சொல்லி அதே பவுல் கடிதத்தை தொடர்ந்து எழுதும் போது 2 அதுக்கு விட கொடுக்கிறாரு. விசுவாசிக்கிறவன் எவனோன்னு சொல்லிட்டு இங்க ரோமர் 1:16 எழுதிட்டு அதுக்கு விடை வந்து 2:10 கொண்டு வராரு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படின்றாரு. ஏன்னா விசுவாசம் என்பது ஒரே ட்ராக்ல கடந்து வர்றது. விசுவாசம் என்பது 2 போவாரு. ஏன்னா விசுவாசம் என்பது அது தேவ நீதியில போகும். அவிசுவாசம் என்பது பரிசேய சதுசேயர்களுடைய சுயநீதியில கடந்து போகும். விசுவாசம் என்பது ஒரு ஒரு பாதையில கடந்து வர்றது, 2 போவாரு. சுயநீதிக்கும் தேவ நீதிக்கும் கடந்து போகாது. அப்போ அது கிரேக்கர்கள் ஆனாலும் சரி, யூதர்கள் ஆனாலும் சரி, அந்நியர்கள் ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யார் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அது தேவ நீதி எனப்படும், தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை அப்படின்னு சொல்லி சபைக்கு எழுதுறாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை கொடுத்து வெட்கப்படாம நீங்க வந்து பேசுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைங்க கிட்ட சொல்றது மட்டும் கிடையாது, சபைக்குள்ள சொல்றதும் சுவிசேஷம் தான். ஆனா சுவிசேஷம் சபைக்குள்ள சொல்லும் பொழுது அது உபதேசங்களாக கடந்து போகுது. ஏன்னா சுவிசேஷம் என்கிற ஒரு வார்த்தைக்கு நற்செய்தி என்று சொல்லி பொருள். சபையில நம்ம பக்தி விருத்திக்கான உபதேசங்கள் சொன்னாலும் அதுவும் நற்செய்தி தான் நம்ம சொல்றோம். ஆத்மா பலன் அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நற்செய்தி எடுத்து சொல்றோம். நற்செய்தின் போது அதுவும் சுவிசேஷம் தான். அதே நற்செய்தி இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பு குறித்து சொல்லும் பொழுது அதுவும் நற்செய்தியை தான் கடந்து போகுது. இப்போ நற்செய்தி வெளியில போனாலும் நற்செய்தி தான், சபைக்குள்ள இருந்தாலும் நற்செய்தி தான், இந்த நற்செய்தியை தான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நம்ம வந்து வெட்கப்படாம என்ன பண்ணணும், சபைக்குள்ள போனாலும் சரி, இயேசு கிறிஸ்து அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்ம தைரியமா சுவிசேஷங்களை கொண்டு போற பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவன் வந்து அதை அதிகமா விரும்புறார். ஏன்னா அவருடைய காரியமா யார் போவான்னு சொல்லி அவர் கேட்கிறாரு, என்னுடைய காரியமா யார் போவா அப்படின்னு. அதனாலதான் சபைக்கு மூப்பர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு தைரியத்தையும் பலத்தையும் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க நின்று கொண்டு இருந்தாங்க. யூதாஸ் காரியத்து கூட நல்ல ஒரு தைரியமான மனுஷன்தான், ஆனா அந்த தைரியத்தையும் அந்த ஒரு பலத்தையும் தவறான ஒரு இடத்துல வச்சாச்சு. இல்லைன்னா ஒரு தேவ குமாரனே காட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா இப்ப பாத்துக்கோங்க எப்படி. ஒரு தைரியம் உள்ள மனுஷனால தன்னுடைய தைரியத்தை அவன் வந்து என்ன பண்றான், சுயநீதிக்குள்ள கொண்டு போனதுனால மரணத்துக்கு கொண்டு போயாச்சு. அதே போல மத்த அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏறுவதுக்கு முன்னாடியும் நின்று தைரியமா பேசக்கூடிய அளவுல தேவனுடைய ஆவியில் அவங்க எல்லாம் வழி நடத்த எழுதுறாரு. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் சொல்லி சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போ விசுவாசத்துல கொண்டு வர்றதுக்காக பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தைகளை அவர் எழுதுறாரு. இது நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அப்போ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே நம்மளை வந்து ஆவிக்குரிய ஜீவியத்துல அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்காக தான் இந்த கடிதங்கள் எழுதப்படுது. அப்படியே மட்டம் தட்டி வைக்கணும்ன்ற நிலைமை கிடையவே கிடையாது. இந்த நாட்கள்ல அது நடக்குது அதிகமா. அப்போஸ்தலர்கள் வந்து அதுக்காக அவங்க வந்து தெரிந்து கொள்ளவே இல்லை. எந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல பலப்பட விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க தங்களையே அவங்க வந்து அர்ப்பணிச்சாங்க. அவங்க சொல்லும் போது சபைக்கு சொல்லும் போது சொல்றாங்க, உங்களுக்காக நாங்க இன்னும் அதிகமா நாங்க வந்து வேதனை துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் நாங்க வந்து தயாரா இருக்கோம்ன்றாங்க. இது உச்சக்கட்ட ஒரு விசுவாச வார்த்தை இது. ஆனா இந்த நாட்கள்ல அப்படி கிடையாது. யாருன்னா எதனா சொல்லிட்டாங்கன்னா, அட போங்கடா நீங்களும் உங்க ஆராதனைன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த கடிந்து கொள்ளுதல் என்பது சபைக்கு வந்து இப்ப கசக்குது. ஆனா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு ஆத்துமா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டு வாங்கினாலும் மோதிர கையில தாண்டா குட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு ஈக்குவலானதான் அப்போஸ்தலர்களுடைய கடிந்து கொள்ளுதல். அவங்க எல்லாம் கடிந்து கொள்றாங்க. அது அந்த ஆவியில நடத்தப்படுறவங்க, அந்த அஸ்திவாரத்துல கட்டப்பட்டு வர்றவங்க சில ஆலோசனைகள் சொல்லும் போது அது வந்து கடிந்து கொள்ளுதலா கூட இருக்கலாம். அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வந்து சபைக்கு காணப்படணும். குறிப்பா கத்தோட பிள்ளைங்களுக்கு அது காணப்படணும். ஆவிக்குரிய விஷயத்துல வளர்றவங்க சொல்ற ஆலோசனைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே விஷயத்துலதான் பவுலும் சபைக்கு எழுதும் போது அதை எழுதிட்டு தொடர்ந்து 17வது வசனத்துக்குள்ள வரும்பொழுது என்ன சொல்றாரு கவனிச்சு பாருங்க. ரோமர் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதுற. அப்ப விசுவாசத்தினாலதான் நீதிமான் ஆக முடியும். அது வந்து தேவ நீதி அப்படின்றாரு. எப்ப இந்த தேவ நீதினு சொல்லி ஒரு வார்த்தை எழுதுறாரோ அப்பவே, உதாரணத்துக்கு நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதும் பொழுதே அதுக்கு ஆப்போசிட்டா தீமைன்னு ஒண்ணு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப விசுவாசத்தினால தேவ நீதி வந்து உண்டாகும். அந்த தேவ நீதி உண்டாகிறதுக்கு நீங்க பயப்படாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா சுவிசேஷத்தை சொல்லுங்க. சுவிசேஷம் ரெண்டு விதமா பிரியுது. அதை நான் திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்கும் அது உபதேசங்களா கடந்து போகுது. இயேசு அறியாதவங்களுக்கு அது நற்செய்தி கொண்டு போறதாகவும் காணப்படுது. அப்ப நீங்க தைரியமா நீங்க பேசினாதானே அது வந்து அதை விசுவாசிக்கிறவங்க வந்து கடந்து வர முடியும். தேவனிடத்துல அது கிரேக்கரானாலும் சரி, அது யூதனா இருந்தாலும் சரி, அது எவனா இருந்தாலும் சரி, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லப்பா. நீங்க தைரியமா நீங்க போய் சொன்னாதானே அவன் வருவான் அப்படின்றதான் சபைக்கு சொல்ல வர்றாரு. அப்ப எவன் விசுவாசிக்கிறானோ அது வந்து தேவனால் உண்டாகும் தேவ நீதினு சொல்லி எழுதி தர்றாரு. அது வந்து அந்த சுவிசேஷத்தினால அது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. இது நல்ல அருமையான கடிந்து கொள்ளுதல். எவ்வளவு அழகா ஆரம்பத்துல நலம் விசாரிச்சவர் இங்க வந்து ஒரு கண்டிஷனோடு கூட கொண்டு வர்றாரு. நீங்க போய் தைரியமா பேசுனீங்கன்னு சொன்னா தேவ நீதிக்குள்ள வரலாம். தேவ நீதிக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா அவன் வந்து சுயநீதியில இருக்கிறான்னு அர்த்தம். சுவிசேஷத்தை நீங்க தைரியமா நீங்க கொண்டு போகல அப்படின்னாலே அதுவே வந்து சுயநீதி தான். ஏன்னா நமக்கு உபதேசமே வந்து நல்ல உபதேசங்களை சபைக்கு கொண்டு போகணும். கவர்ல இருக்கிறவனுக்கு அதை நீங்க சுட்டி காமிக்கணும். ஏசு அறியாதவங்களுக்கும் சுவிசேஷங்களை கொண்டு போகணுன்றாரு. இது வந்து விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியா இருக்கு. ஆனா இப்ப சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷன்னு ஒரு வார்த்தை எழுதுறாரு. இது வந்து ரெண்டு பேருக்குமே பொருந்தும். யாருக்குன்னா தேவ நீதியில இருக்கிறன்னு சொல்லியும் அவங்க பயப்படுத்துட்டு சுவிசேஷத்துக்கு விரோதமா அவங்க பயந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்களும் சுயநீதியிலதான் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டாங்க. அதுவும் சுயநீதிக்கு ஒப்பனையான ஒரு காரியம்தான். அதே போல மற்ற சபைகளுக்குள்ளயும் இந்த பரிசேயர் சதுசேயனுடைய நீதி சுயநீதினு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி அவங்களையும் என்ன பண்றாருன்னு சொன்னா சத்தியத்தை அநியாயத்தினால நீங்க அடக்கி வைக்கிறீங்கன்னு சொல்லியும் ரெண்டு பேரையுமே உள்ள கொண்டு வர வாசி பாருங்க. ரோமர் 3:21-22 வாசிங்க. ரோமர் 3:21-22.
இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பெற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற இவர்களுக்குள்ளும் இவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை.
வித்தியாசமே இல்லை அப்படின்ற வார்த்தை வந்து தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படின்ற வார்த்தையை, அதே வார்த்தையை தான் இந்த இடத்துல வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன்னா நீங்க தைரியமா சுவிசேஷத்தை கொண்டு போய் சொன்னீங்கன்னு சொன்னா இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை, அதாவது தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை அப்படின்றார். அப்ப இந்த பட்சபாதமே இல்லை அப்படின்னு சொன்னா தேவனுடைய நீதிய தன்னுடைய சுய நீதியில அடக்கி வைக்கிற மனுஷன் யாரா இருந்தாலும் சரி, அதாவது தைரியமா செயல்படாம தங்களை அடக்கி வச்சிருக்கிற அவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா வேத வாக்கியம் சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் பிதா தம்முடைய தூதர்களோடு கூட மகிமையில் வரும் பொழுது வெட்கப்படுவார். அப்போ மகிமையில் வரும் பொழுது அவர் வந்து சந்தோஷப்படணுமே தவிர, அவருடைய வருகை குறித்து நம்மளும் சந்தோஷப்படணுமே தவிர வெட்கப்படக்கூடாதுன்றார். நானும் வெட்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த வார்த்தைக்கு வந்து நம்ம வந்து பாத்திரம்னா காணப்படக்கூடாது. நம்ம தேவனால் உண்டாகும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்குள்ள கடந்து போகணும்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நான் வந்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வந்து வெட்கப்பட மாட்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியும் எஸ்ஐயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50:7-9 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியும் தன் ஆவிய அர்ப்பணிக்கிற தன் ஆத்மாவை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதனால அந்த வெட்கப்படுற விஷயம் பயப்படுற விஷயம் அது எல்லாத்தையுமே வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்து எடுத்துணும். என் முகத்தை நான் கற்பாரையை போல் ஆக்கினேன்னு சொன்ன மாதிரி இயேசுவெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அப்போஸ்தலர்களை நினைச்சு பார்க்கணும். அவங்க பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் அதெல்லாம் யாருக்காக? நம்மளை பரலோ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகணுன்றதுக்காக. அப்ப அந்த வார்த்தைகளை அவங்க மூலமா வந்த கிருபையுள்ள அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசத்தினாலதான் அந்த தேவ நீதிக்குள்ள நம்மளை கடந்து வந்தோம். அதே போல இன்னும் அநேகரை கொண்டு வர்றதுக்கு தேவன் வந்து விசேஷமாக நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கமே என்னன்னு சொன்னா அவங்களெல்லாம் கொண்டு வர்றதுக்காக தான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அப்ப பயப்படக்கூடாதுன்றனாலதான் சபைக்கு இப்படி எழுதுறாரு. அதோடு கூட அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னும் போது அவங்க எல்லாம் சுயநீதிக்குள்ள கடந்து போயிடுவாங்க. தங்களுடைய சுயத்தை தான் அவங்க பார்த்தாங்க, சுயநீதிக்குள்ள கடந்து போயிடும். அப்ப அநியாயத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சத்தியத்தை அடக்கி வச்சுட்டாங்கன்ற இது ரெண்டு இரு தரத்தாரையுமே இது வந்து கொண்டு வந்துடும். யாரு சத்தியத்தை அறிஞ்சும் தைரியமா பேசாதவங்க செயல்படாதவங்களையும் அநியாயத்தினால அடக்கி வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் கொள்ளும். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்குள்ள இருக்கிறவங்களும் தங்களுடைய அநியாயத்தினால சத்தியத்தை செவி கொடுக்காம அவங்களும் அடக்கி வச்சுட்டாங்க. தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது. அதனாலதான் இந்த வார்த்தையை எழுதும் போது எழுதுறாரு 18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எழுதுறாரு. இந்த தேவ கோபத்தை குறித்து ரோமர் 2:6-8 திரும்பவும் அதை தன் கடிதத்தை தொடர்ந்து எழுதும் போது அதை நினைவுபடுத்துற சம்பவத்தை நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியும். வாசிச்சு பாருங்க ரோமர் 2:6-8.
தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும்.
தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அப்போ உற்சாகமாக தைரியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உபதேசங்களை சுவிசேஷங்களை கொண்டு போற பிள்ளைகளுக்கும் அதுக்கேற்ற கிரியை அளிப்பார். அநியாயத்தினால சத்தியத்தை அடக்கி வைக்கிற மனுஷனுக்கும் அதற்கேற்ற பலன் அளிப்பார். தேவனிடத்துல பச்சைப்பதம் இல்லை, இதுல வந்து யாரும் தப்ப முடியாது. அதனாலதான் சுவிசேஷம் அறியாமல் போனால் அவனுக்கு ஐயோன்னு சொல்லி பவுல் கொரிந்தியர்களுக்கு போது அதை நினைவுபடுத்துறாரு. கிட்டத்தட்ட இதே வார்த்தையை தான் அங்க ரிப்பீட் பண்ற. அதனாலதான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது எல்லோர் மேலும் உள்ள கடமை அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம கடமைக்கு சொல்ல வேண்டியது இல்லை, கடமைன்னு சொல்றது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அதே சம்பவத்தை தான் இங்க எழுதுறாரு. தொடர்ந்து 8வது வசனத்துல சண்டைக்காரரா இருந்து அப்படின்றாரு. அப்ப இந்த சண்டைக்காரரா இருந்துன்னு சொன்னா குடும்பத்துல ஏற்படுற சண்டை அல்லது உறவுகளுக்குள்ள ஏற்படுற சண்டை, அடுத்தவங்ககிட்ட போட்டுக்கிட்டு இருக்கிற சண்டை அப்படி சொல்லி எடுக்கக்கூடாது. சத்தியத்துக்கு எதிர்க்கிறவங்க அவங்க, சண்டைக்காரங்கன்னு சொன்னா சத்தியத்தை எதிர்க்கிறவங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் சொல்றாரு சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்ன்ற. அந்த சண்டைக்காரனை தான் சொல்றாரு. இப்ப நம்ம கூட எவ்வளவு பேர்ட்ட பேசுறோம் சுவிசேஷம் சொல்றோம். நான் நேத்து கூட சொன்ன பாஸ்ட் மீட்டிங்ல வந்து அவ்வளவு சண்டை நடக்கும். அப்போ சத்தியத்துக்கு எதிர்த்து போராடுறவங்க, மாம்சத்தின்படி சுயநீதியில போராடுறவங்க வந்து சண்டைக்காரன் சொல்லி சொல்றாரு. அப்ப சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு அதாவது சுயநீதிக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் அப்படின்ற. அப்ப இந்த உக்கிர கோபாக்கினை வந்து பச்சைப்பாதம் வேற இல்லாம போயிடுச்சு. அது வேற ரெண்டு பேருக்குமே சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற ரெண்டு பேருக்குமே அந்த உக்கிர கோபாக்கினை வரும்ன்றது அர்த்தம் கொள்ளுது. அதனாலதான் சுவிசேஷம் அறிவியாமல் போனால் அவனுக்கு ஐயோன்றாரு. நான் மீண்டும் நினைவுபடுத்துற சுவிசேஷம் ரெண்டு விதமா கடந்து போகுது. அறிவியாமல் போனால் அவனுக்கு ஐயோ அப்படின்றாரு. அப்ப இது வந்து யாரோ ஒரு பாஸ்டர் தான் செய்யணும், தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி அவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. விசுவாசிக்கிற எல்லாருமேலும் விழுந்த கடமை இது. விசுவாச வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியங்களா இருக்காரு. இது குறித்து பவுல் ரோமர் 3வது அதிகாரத்துல 25-26 ரெண்டு வசனங்களை தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ரோமர் 3:25-26
தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பெற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார்.
அவரையே ஏற்படுத்தினார். நல்ல அழகான ஒரு வேத வசனம் இது. தொடர்ந்து நான் மீண்டும் நான் வாசிக்கிற கவனிங்க. தேவன் பொறுமையா இருந்த முற்காலங்களில், தேவன் பொறுமையா இருந்த முற்காலங்களில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, முற்காலத்துல நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு வந்து புரிய வரும், முற்காலங்கள்ல நடந்த பாவத்தை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை, அதாவது நீதியை அப்படின்னு வரும் பொழுது அது தேவனுடைய நீதி, அதை கவனிக்கணும். ஏன்னா நீதியை வந்து ரெண்டு நீதி நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சுயநீதி, இன்னொன்னு வந்து விசுவாசத்தின் உண்டாக்கும் தேவ நீதி. அப்ப இந்த இடத்துல வெறும் நீதியைன்னு இருக்கிறதுனால இது தேவன் சம்பந்தப்பட்டமா இருக்கு ஒரு நீதியை வர்றதுனால இது வந்து தேவ நீதின்றத நம்ம தியானத்துல கொண்டு வரணும். அப்போ தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்போ இந்த விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதி வரணும்னு சொன்னா இவர் வந்து மரிக்கணும். அதனால அவர் என்ன பண்ணாரு, முற்காலத்துல வந்து தேவன் வந்து பொறுமையா இருந்தார். முற்காலங்கள்ல வந்து தேவன் பொறுமையா இருந்தார். அதாவது பாவம் செய்யற இடங்கள்ல வந்து தேவன் வந்து என்ன பண்ணான்னு சொன்னா, பிற்காலத்துல வர்ற பிள்ளைகள் எல்லாருமே ஜாக்கிரதை அடையணுன்றதுக்காக திருஷ்டாந்தங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்தாரு. ஆனா மனித இனத்தையே அவர் அழிச்சு போடல. அழிச்சு போட்டிருந்தா நம்ம எல்லாம் வந்திருக்கவே மாட்டோம். ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா வந்திருக்கவே மாட்டோம். ஆனா இனி வர்ற காலங்கள்ல எண்டுக்கு வந்துட்டார், முடிவுக்கு வந்தாச்சு. அது அறியாமையின் காலங்கள்னால தேவன் அறியாதவர் போல இருந்தார். ஆனா இனி அப்படி இல்லை, அவர் வராம இருந்திருந்தா பரவாயில்ல, போக்கு சொல்லியிருக்கலாம். வந்துட்டாரு, இனி போக்கு சொல்ல இடம் இல்லை. அப்போ வந்து சபைகளை தெரிந்து கொண்டு சபைக்கு அப்போஸ்தலர்களை அஸ்திபாரங்களை ஏற்படுத்தி அவங்களை வந்து நற்சாட்சி உள்ளவர்களாக, மனித இனத்திலேயே வந்து எந்தவித குற்றம் சாட்டப்படாதவர்களாக நல்ல ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்தி கொடுத்து, அவங்க மூலமாக நல்ல உபதேசங்களை கொடுத்து, நல்ல பாதுகாப்பை கொடுத்து, பரிசுத்தாவியை கொடுத்து, நல்ல நேர்த்தியான பாதை அமைச்சு கொடுத்து, அதுல வர்ற ஒவ்வொரு விசுவாச வீரர்களையும் தேவன் தம்முடைய நீதிக்குள்ள, தேவ நீதிக்குள்ள கொண்டு வந்து, அதே போல நீங்களும் போய் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தி நீங்க கொண்டு வரணும்னு சொன்னா, பயப்படாம நீங்க தைரியமா இருக்கணும்னு சொன்ன நல்ல உபதேசங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் தான் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் பவுல் மூலமாக. அப்போ இந்த விஷயத்த செய்யாம சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து தேவ கோபமானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இதை குறித்து தேவன் அழகா அப்போஸ்தலர்ல பவுல் எழுதும் போது எழுதுறாரு, வாசிங்க 17வது அதிகாரத்துல 30-31 அப்போஸ்தலர் 17:30-31 வாசிங்க பாப்போம்.
அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனந்திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார்.
இதே வசனத்தை தான் ரோமர்ல நம்ம வாசித்த 3வது அதிகாரத்துல 25-26 வசனங்களை தான் அப்போஸ்தலர்லயும் பவுல் எழுதியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போஸ்தலர்ல 17வது அதிகாரத்துல 30-31 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமையின் காலங்கள்ன்றது நியாயப்பிரமாணத்தினுடைய நாட்களை குறிக்கிறது. அப்போ அந்த நாட்கள் இருந்து அவர் என்ன பண்றாரு, காணாவது போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். இப்ப இந்த மனம் திரும்ப வேண்டும்னா நம்மளா தான் மனம் திரும்பி வந்துட்டோமே, அப்போ நமக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது. இப்ப பயப்படுற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்களும் மனம் திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பவுல் ஏற்கனவே பயந்தாரு, ஆனா அவர் என்ன பண்றாரு, இப்ப நான் வெக்கப்படவே மாட்டேன் அப்படின்ற. அப்ப என்னாச்சு, மன திரும்புதல் காணப்பட்டது. நமக்கும் அதே சம்பவம் தான். மற்றவங்ககிட்ட சத்தியத்தை சத்தியமா பேசுறதுக்கு, உள்ளத உள்ளபடி பேசுறது இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய ஆட்களாக இருந்தாலும் சரி, தைரியமாக சுவிசேஷத்தை உபதேசத்தை கொண்டு போற ஒரு மனம் மாற்றம் கத்தோடைய பிள்ளைகளுக்குல காணப்படணும். ஏன்னா அறியாமையின் காலங்கள் பரவாயில்ல, ஆனா இப்பொழுதோ எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போறதற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாரு, கட்டளை எடுக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அறியாமையின் காலங்கள்ல காணாதவர் போல் இருந்தால் மேலும் ஒரு நாளை வந்து அவர் குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதல, இப்படிப்பட்ட ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்ட வந்து பவுல் ஆரம்பத்துல நல்ல அழகா நலம் விசாரிச்சுட்டு இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வர்றாரு. அப்ப இந்த சம்பவம் ரோமர்ல எழுதப்பட்ட மாதிரி இருந்தாலும், இது வந்து அப்போஸ்தலர்லயும் சரி, மற்ற கொரிந்தியர்கள்ல புஸ்தகங்களையும் சரி, பல இடங்கள்ல பவுல் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்குமே இந்த கடிந்து கொள்ளுதல சபைக்குள்ள கொண்டு போயிருக்காரு. ஆரம்பத்துல எப்படி நலம் விசாரிக்கும் பொழுது எல்லாரையும் ஒரே மாதிரி, குறிந்து பட்டணமா இருந்தாலும் சரி, ரோமாபுரியா இருந்தாலும் சரி, தெசலோனிக்கப்பட்டதுலமா இருந்தாலும் சரி, எல்லாரையும் எப்படி ஒரே மாதிரி அந்த அன்புல அந்யோன்யத்துல எப்படி நலம் விசாரிச்சாரோ, அதே போல அவர் வந்து சபைக்குள்ள சில சீர்திருத்தங்களுக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு உட்பட்ட உபதேசங்களை ஆலோசனைகளை கொடுக்கும்போது ஒரே மாதிரி தான் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் சொல்லிட்டு வர. அததான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆவியில நடத்தப்படுறோம்னு சொல்ற நம்ம முதலாவது நம்ம கிட்ட இருக்கிற இந்த வெட்கப்படுகிற விஷயங்கள், பயப்படுற விஷயங்கள், இதெல்லாம் அடியோடு எடுத்து போடணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுத்த களத்துக்குள்ள போகும் பொழுது வீரர்கள் மட்டுமே ஜெயம் பெறுவாங்களே தவிர செத்து போனவங்களால ஜெயம் பெற முடியாது. வெட்கமும் பயமும் கிட்டத்தட்ட மறித்த நிலைமை, அவங்களால ஜெயம் பெற முடியாது. அதனால நம்ம வந்து உயிரோடு கூட இருக்கிறோம். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்களை நம்ம வாசிச்ச மாதிரி நம்முடைய முகங்கள் வந்து கற்பாறைகளை போல ஆக்கப்பட்டு தைரியமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு போகிற ஒரு இருதயத்தை தேவனத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு முடிவு புரியந்த வரைக்கும் அதுல நிலைச்சிருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வரிவிக்கும்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் வந்து கன்னியை வரிவிக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும், அதை கவனிக்கணும். அந்த பலம் என்ற ஒரு வார்த்தை வர்றதுனாலதான் பூரண புருஷனை உடையவர்களாய் நீங்கள் இருங்கள்ன்றார். ஏன்னா நம்ம களத்துக்குள்ள போகும்பொழுது பூரண புருஷன்ற தன்மையில தான் களத்துக்குள்ள போகணும். தேவனுடைய உறவாடுதலுக்குள்ள வரும்பொழுது மனவாட்டின்ற தன்மையில நம்ம காணப்படணும். சபைக்குள்ள வரும்பொழுது மனவாட்டின்ற தன்மையில காணப்படணும். ஏன்னா சுவிசேஷத்தினால அந்த பிள்ளைகளை நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம பெற்றெடுக்கணும். மற்ற யுத்த காலத்துக்குள்ள போகும்பொழுது நம்ம எல்லாம் பூரண புருஷன், பலமுள்ள ஒரு ஆவி, பயமுள்ள ஆவி கிடையாது, பலமுள்ள ஒரு ஆவி, தெளிந்த புத்தி, இதை தேவன் நமக்கு கட்டளையிடுறது. அப்ப வேதவாக்கியம் சொன்னபடி மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வரிவிக்கும்ன்ற வசனங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வழி நடத்திட்டு போறதுனால தைரியமா அப்போ சொல்லுங்க பவுல் எப்படி நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, அது போல தேவ ஆவியில ஏவப்பட்டிருக்க வேத வாக்கியமா இருக்கிறதுனால அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நம்ம முழுமையா அர்ப்பணிச்சு தைரியமாக நம்ம சத்தியத்தை சத்தியமா கொண்டு போய் சேர்ப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்து. கர்த்தருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்து. இந்த வேலைக்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல பலமுள்ள ஆவியை நீ தந்திருக்கிறீர், அதை நாங்கள் மறக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல பயப்படுகிற அந்த ஆவி விலகி தைரியமாய் பிரசங்கத்தை ஆண்டவரே உபதேசத்தை கொண்டு போகிற ஒரு குணாதிசயம் காணப்படுது. விசேஷமாக இந்த நாளில் இந்த வார்த்தை தியானிக்க எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். சகல காரியங்களும் இந்த கைகளில் ஒப்புவிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.